புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திருமதி பி அமிர்தவர்ஷினி அவர்கள் உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 1 பொது அறிவியல் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் அமிர்தவர்ஷினி. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாடத்திட்டத்தில் உள்ள யூனிட் 1 பொது அறிவியல், அதாவது ஜென்ரல் சயின்ஸில் உள்ள ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாடத்தை பார்ப்போம். இதுக்கு முன்னாடியே நம்ம பயாலஜி, அதாவது பாட்னி மற்றும் ஜுவாலஜி, தாவரவியல் மற்றும் உயிரியல் பாடத்தை பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்ப்போம். இது பார்த்து முடிச்சுட்டு பாட்னி ஜுவாலஜியில் பார்த்த மாதிரியே அதனுடைய முந்தைய வருட கேள்வி பதில்கள் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற முதல் பாடமான அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்களை பற்றி பார்ப்போம். முதல்ல இதை பார்ப்போம், அப்புறம் அடுத்தடுத்து ஒன்றா பார்ப்போம். இப்போ முதல்ல அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்கள் பாடம் பற்றி பார்ப்போம். இதில் முதல் கட்டமாக நம்ம அமிலங்களை பற்றி பார்ப்போம். அமிலங்கள் என்றால் என்ன, அதனுடைய பண்புகள் என்ன அப்படின்னு எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். முதல்ல அமிலம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமிலம் என்பது ஒரு வகையான வேதிப்பொருள். இந்த அமிலங்கள் வந்துட்டு 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்துட்டு இயற்கையாகவும் இருக்குது, இன்னொன்று செயற்கையாகவும் உருவாக்கப்படுகிறது. நம் உடலின் வளர்ச்சிதைவ மாற்றமானது நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் மூலமாகவே நடைபெறுகிறது. வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னா நம்ம உடம்பில் வளர்ந்து சிதைந்து போகிறது, அதாவது அந்த ஆற்றல் வந்துட்டு வளர்ந்து சிதைந்து போகிறது தான் வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. வளர் சிதை இது ரெண்டுமே நம்ம உடம்பில் கரெக்டாக நடந்தால் தான் நம்ம உடம்பு வந்துட்டு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதை தான் வந்துட்டு மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்டபாலிசம் ப்ளஸ் ஆனபாலிசம் இஸ் ஈக்குவல் டு மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் அப்படின்னா என்னென்னா, கெட்டபாலிசமும் ஆனபாலிசமும் சேர்ந்தது தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெட்டபாலிசம் நம்ம உடம்பில் கரெக்டாக நடந்தால் தான் நம்ம உடம்பு நல்லா இருக்குது, ஆக்டிவாக நம்ம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்துட்டு நம்ம உடம்பில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், இது வந்துட்டு நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இறைப்பையில் சுரக்குது. இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் நம்ம உடம்பில் மிகப்பெரிய உதவியை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் முக்கியமான கேள்வி. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அமிலத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்மளுடைய வயிற்றில் இருக்கிற இறைப்பைக்குள்ளே இருக்குது, இறைப்பையில் தான் சுரக்குது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அமிலம் எது அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய இறைப்பையில் இருக்குது. ஸோ அமிலம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வகையான சேர்மம். இது வந்துட்டு லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும், அது வந்துட்டு பிரிக்க முடியாத வகையில் இருக்குது. இந்த அமிலத்தை நீரில் கலந்தால் அந்த அமிலம் வந்துட்டு அயனிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வகையான அயனிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H+ அல்லது H3O+ இந்த மாதிரி அயனிகளை அது வந்துட்டு நீரில் கரையும் போது கொடுக்கும். அதே மாதிரி காரம், காரமும் வந்துட்டு ஒரு வகையான சேர்மம் தான். இது நீரில் போட்டு கரையும் போது OH- அப்படிங்கிற ஒரு அயனியை கொடுக்கும். அப்பேற்பட்ட அமிலமும் காரமும் ஒன்று சேரும்போது தான் நமக்கு உப்பு உருவாகிறது. இந்த அமிலமும் காரமும் சேர்ந்து தான் உப்பை கொடுக்குது. இப்போ முதல்ல அமிலம் என்றால் என்ன அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அமிலம் என்றால் என்ன அப்படின்னா, ஆசிட் என்ற ஆங்கில சொல் அசிடஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. அதன் பொருள் புளிப்பு சுவை. புளிப்பு சுவை கொண்ட பொருட்கள் அமிலங்கள் எனப்படும். அப்போது புளிப்பு சுவை கொண்ட பொருட்கள் எல்லாத்துலேயுமே அமிலங்கள் இருக்கும். இப்போ அமிலங்களும் அதன் மூலங்களும் அப்படின்னு பார்ப்போம். மூலங்கள் ஆப்பிள். ஆப்பிளில் என்ன வகையான அமிலம் இருக்குது அப்படின்னா, மாலிக் அமிலம். ஆப்பிளும் வந்துட்டு புளிப்பு சுவையோடு தான் இருக்கும். அந்த ஆப்பிளில் இருக்கிற புளிப்பு சுவையோட அமிலத்தின் பெயர் மாலிக் அமிலம். அடுத்தது எலுமிச்சை. புளிப்பு அப்படின்னாவே நமக்கு ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுறது, நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிறது எலுமிச்சை தான். எலுமிச்சம்பழத்தில் என்ன வகையான அமிலம் இருக்கும் அப்படின்னா சிட்ரிக் அமிலம் இருக்கும். ஆப்பிளில் மாலிக் அமிலம், எலுமிச்சம்பழத்தில் சிட்ரிக் அமிலம். அதே போல் திராட்சை பழத்தில் டார்டாரிக் அமிலம் இருக்குது. ஒரு ஒரு வகையான பழத்தில் ஒரு ஒரு வகையான புளிப்பு இருக்குது. இந்த புளிப்பெல்லாம் ஒரு ஒரு வகையான அமிலம். அதே மாதிரி அந்த அமிலத்துக்கு பெயர்களும் இருக்குது. ஆப்பிளில் இருக்கிற அமிலத்துக்கு பேர் மாலிக் அமிலம், எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற அமிலத்துக்கு பேர் சிட்ரிக் அமிலம், திராட்சை பழத்தில் இருக்கிற அமிலத்துக்கு பேர் டார்டாரிக் அமிலம், தக்காளி பழத்தில் இருக்கிற அமிலத்துக்கு பேர் ஆக்சாலிக் அமிலம். தக்காளி பழத்தில் இருக்கிற அமிலத்துக்கு பேர் என்னது? ஆக்சாலிக் அமிலம். இதே மாதிரி வினிகர் வந்துட்டு சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, வேறு சில இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. வினிகரில் இருக்கிற அமிலத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அசிடிக் அமிலம். வினிகரில் இருக்கிற அமிலத்துக்கு பேர் என்னென்னா அசிடிக் அமிலம். இதே போல் தயிர் வந்துட்டு நம்ம இயற்கையாக வந்துட்டு வீட்டிலையே உர ஊற்றி யூஸ் பண்ணுறோம். அந்த தயிருமே ஒரு புளிப்பு சுவையோடு தானே இருக்குது. இந்த தயிரில் இருக்கிற அமிலத்துக்கு பேர் லாக்டிக் அமிலம். அதே போல் ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற அமிலத்துக்கு பேர் அஸ்கார்பிக் அமிலம். அப்புறம் தேநீரில் இருக்கிற அமிலத்துக்கு பேர் டானிக் அமிலம். தேநீர்லேயும் அமிலம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேநீரில் கூட அமிலம் இருக்குதாமா, இதுக்கு பேர் டானிக் அமிலம். அப்புறம் வயிற்றில் சுரக்கிற அமிலம், நம்மளுடைய வயிற்றில் இயற்கையாகவே அமிலம் சுரக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா முதல்ல, அந்த அமிலத்துக்கு பேர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். நம்ம இது முதவே பார்த்துருக்கோம், நம்ம வயிற்றில் இறைப்பையில் சுரக்கிற அமிலத்துக்கு பேர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இதே மாதிரி எறும்பு, தேனி இதெல்லாம் ஒரு அமிலத்தை கொடுக்குது. அந்த அமிலத்துக்கு பேர் என்னென்னா ஃபார்மிக் அமிலம். எறும்புகள் தேனிகள் கொடுக்குற அமிலத்துக்கு பேர் ஃபார்மிக் அமிலம். இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான கேள்வி, பொருத்துகளில் கேட்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு எது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் பொறுமையாகவே சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு மறுபடியும் வாசிச்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்துட்டு நம்ம டெய்லி வாசித்தா மட்டுமே தான் நமக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு கண்டிப்பாக குழப்பதான் செய்யும். அது நமக்கு மனிதனின் இயற்கை, இது நமக்கு கண்டிப்பாக குழப்பதான் செய்யும். அதனால் தினமும் வாசிச்சுக்கிட்டே வருவோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், எழுதி வச்சு தினமும் வாசிச்சுட்டு வாங்க. சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஆப்பிளில் இருக்கிறது மாலிக் அமிலம், எலுமிச்சையில் சிட்ரிக் அமிலம், திராட்சையில் டார்டாரிக் அமிலம், தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம், வினிகரில் அசிடிக் அமிலம், தயிரில் லாக்டிக் அமிலம், ஆரஞ்சில் அஸ்கார்பிக் அமிலம், தேநீரில் டானிக் அமிலம், வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலத்துக்கு பேர் என்னது? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். அதே போல் எறும்புகளும் தேனீக்களும் கொடுக்கக்கூடிய அமிலத்துக்கு பேர் என்னது? ஃபார்மிக் அமிலம். இதை எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா இது வந்துட்டு குழம்புற மாதிரியான கேள்வி, கொஞ்சம் முக்கியமான கேள்வியும் கூட. அதே மாதிரி நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்துகிற பொருட்கள்லையும் இருக்குது, அதனால் இது கொஞ்சம் கேட்பாங்க, பொருத்துகளில் கேட்பாங்க, இல்லைனா வந்துட்டு தவறான இதை கொடுத்து கரெக்டானது கேட்பாங்க. எப்படி வேணால் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக எழுதி வச்சுட்டு தினமும் வாசிச்சுக்கிட்டே வாங்க. சில விஷயங்கள் நம்ம தினம் வாசிச்சுக்கிட்டே வந்தால் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும், அதில் ஒன்று தான் இது. கண்டிப்பாக எழுதி வச்சுட்டு வாசிச்சுக்கிட்டே வாங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்னென்னா, 1884 ஸ்வீடன் நாட்டு வேதியாளர் ஸ்வான்டே ஹர்கீனியஸ் அப்படிங்கிறவர் தான் அமிலங்கள் மற்றும் காரங்களை பற்றி கொள்கையை முன்மொழிந்தவர். 1884 ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த வேதியாளர் ஸ்வான்டே ஹர்கீனியஸ் தான் அமிலங்கள் மற்றும் காரங்களை பற்றின கொள்கையை முன்மொழிந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அயனிகள் மற்றும் காரங்கள் சாரி அமிலங்கள் மற்றும் காரங்களை நீரில் கரைக்கும் போது ஹெச் ப்ளஸ் அயனியோ அல்லது ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அயனியோ தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு நிலைப்புத்தன்மை இல்லாத அயனிகள். நிலைப்புத்தன்மை இல்லாதது அப்படின்னா ஒரு இடத்துலே நிற்காது, சுற்றிக்கிட்டே இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது கொஞ்சம் முக்கியமானது, ஹைட்ரஜன் குளோரைடு நீரில் கரையும் பொழுது ஹெச் ப்ளஸ் அயனிகளையும் சிஎல் மைனஸ் அயனிகளையும் தருது. அதாவது ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்னா ஹெச்சிஎல், ஹெச்சிஎல்லை நீரில் கரைக்கும் போது ஹெச் ப்ளஸ் அயனியும் சிஎல் மைனஸ் அயனியும் கொடுக்குது. என்ன கொடுக்குது? ஹெச் ப்ளஸ் அயனியும் சிஎல் மைனஸ் அயனியும் கொடுக்குது. இது கொஞ்சம் முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் குளோரைடை தண்ணியில் கலக்குனா ஹெச் ப்ளஸ்ஸும் சிஎல் மைனஸ் அயனிகளையும் தருது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் அயனிகள் தனித்து காணப்படுவது இல்லை, இவை நீருடன் சேர்ந்து ஹைட்ரோனியம் அதாவது ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அயனிகளாக உள்ளன. ஆகவே ஹைட்ரஜன் அயனிகள் ஹெச் ப்ளஸ் அல்லது ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெச் ப்ளஸ்ஸும் ஹெச் டூ ஓவும் சேர்ந்தால் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஆக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அப்படின்னா ஹைட்ரோனியம். ஹைட்ரோனியத்துக்கு வேதியியல் பெயர் என்ன அப்படின்னா ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ், ப்ளஸ்னா பாசிட்டிவ், ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ஹைட்ரோனியம்னா ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ். அடுத்தது அமிலங்கள் மூலம் உருவான அயனிகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அசிட்டிக் அமிலம். அசிட்டிக் அமிலம்னா சிஹெச் த்ரீ சிஓஓஹெச். இது எப்படி அயனிகளை உருவாக்குது அப்படின்னா ஹெச் ப்ளஸ் ஆகவும் சிஹெச் த்ரீ சிஓஓ மைனஸ் ஆகவும் உருவாகுது. அசிட்டிக் அமிலம் எப்படி அயனிகளை உருவாகுது அப்படின்னா ஹெச் ப்ளஸ் ஆகவும் சிஹெச் த்ரீ சிஓஓ மைனஸ் ஆகவும் மாறுது. அடுத்தது கடைசியாக ஒரு காலம் கொடுத்துருக்குறாங்க, இது என்ன அப்படின்னா இடப்பெயர்ச்சியாகும் ஹைட்ரஜனின் எண்ணிக்கை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் அசிட்டிக் அமிலத்தில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் இடப்பெயர்ச்சி ஆயிருக்குது. அடுத்தது ஃபார்மிக் அமிலத்தை பற்றி பார்ப்போம். ஃபார்மிக் அமிலத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னா ஹெச்சிஓஓஹெச். இது எப்படி அயனிகள் உருவாகுது அப்படின்னா ஹெச் ப்ளஸ் ஆகவும் HCOO மைனஸ் ஆகவும் உருவாகியிருக்குது. இதில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இடப்பெயர்ச்சி ஆயிருக்குது. அடுத்தது நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் அமிலத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னா HNO3 நைட்ரிக் அமிலம் அப்படின்னா HNO3. இது எப்படி பிரிஞ்சிருக்கு? ஹெச் ப்ளஸ் ஆகவும் NO3 மைனஸ் ஆகவும் பிரிஞ்சிருக்குது. இதில் எவ்வளோ ஹைட்ரஜன் இடம்பெயர்ந்திருக்குன்னா இதுலேயும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இடம்பெயர்ந்திருக்குது. அடுத்தது சல்ஃபியூரிக் அமிலம். சல்ஃபியூரிக் அமிலத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா H2SO4. இது வந்துட்டு எப்படி அயனிகள்லாம் உருவாகியிருக்கு அப்படின்னா ஹெச் ப்ளஸ் ஆகவும் SO4 2 மைனஸ் ஆகவும் உருவாகியிருக்குது. இதில் இரண்டு ஆக்சிஜன் இடம்பெயர்ந்திருக்கு, சாரி ஆக்சிஜன் இல்லை இரண்டு ஹைட்ரஜன் வந்துட்டு உருவாகியிருக்குது, சாரி இடம்பெயர்ந்திருக்குது. சல்ஃபியூரிக் அமிலத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு H2SO4. இது வந்துட்டு ஹெச் ப்ளஸ் ஆகவும் SO4 2 மைனஸ் ஆகவும் அயனிகள் உருவாகியிருக்குது. இது வந்துட்டு இரண்டு ஹைட்ரஜன்கள் இடம்பெயர்ந்திருக்குது இதில். அடுத்தது ஃபாஸ்பாரிக் அமிலம். இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு வந்துட்டு H3PO4. இது வந்துட்டு ஹெச் ப்ளஸ் ஆகவும் PO4 3 மைனஸ் ஆகவும் உருவாகியிருக்குது. இதில் வந்துட்டு மூன்று ஹைட்ரஜன்கள் இடம்பெயர்ந்திருக்குது. அசிடிக் அமிலத்தில் ஒரு ஹைட்ரஜன், ஃபார்மிக் அமிலத்திலையும் ஒரு ஹைட்ரஜன் தான், நைட்ரிக் அமிலத்திலையும் ஒரு ஹைட்ரஜன் தான், சல்ஃபியூரிக் அமிலத்தில் இரண்டு ஹைட்ரஜன், அப்புறம் பாஸ்பாரிக் அமிலத்தில் மூன்று ஹைட்ரஜன்கள் இடம்பெயர்ந்திருக்குது. ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை, ஆனால் ஹைட்ரஜன் உள்ள அனைத்து பொருட்களும் அமிலங்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா அமிலங்கள்லையும் ஹைட்ரஜன் இருக்கும், ஆனால் எல்லா ஹைட்ரஜன்லையும் அமிலங்கள் இருக்காது, ஹைட்ரஜன் இருக்கிற எல்லாமே அமிலங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு அமிலங்களின் வகைகள். இதில் வந்துட்டு மூலங்களின் அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க. மூலங்களின் அடிப்படையில் அமிலங்கள் இரண்டு வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, கரிம அமிலங்கள் அப்புறம் கனிம அமிலங்கள், அதாவது ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்புறம் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம கரிம அமிலங்கள் அதாவது ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அதாவது உயிரினங்களில் காணப்படும் அமிலங்கள் கரிம அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக எப்படின்னா, எல்லா உயிரினங்கள் தாவரங்கள்லையுமே கார்பன் அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கும். அப்படி கார்பன் அப்படிங்கிற மேட்டர் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே எல்லா அமிலங்களுமே கரிம அமிலங்கள் தான், அதாவது ஆர்கானிக் ஆசிட்ஸ் தான். கார்பன் இருக்கக்கூடிய எல்லா அமிலங்களுமே கரிம அமிலங்கள் தான். எடுத்துக்காட்டு, பாறைகள் மற்றும் கனிம பொருட்களிலிருந்து பெறப்படும் அமிலங்கள் கரிம அமிலங்கள் எனப்படும். அதற்கு கீழே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. HCOOH அதாவது ஃபார்மிக் அமிலம். ஃபார்மிக் அமிலம்லேயும் சி ஒரு கார்பன் இருக்குது, கார்பன் இருந்தாவே அது வந்துட்டு கரிம அமிலம் தான், அதாவது ஆர்கானிக் ஆசிட்ஸ் தான். அடுத்தது CH3COOH, அதுலேயுமே ஒரு கார்பன் இருக்குது பாருங்கள், அப்போனா அதுவுமே கரிம அமிலங்கள் தான். அடுத்தது கனிம அமிலங்களை பற்றி பார்ப்போம். அப்படின்னா இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ், பாறைகள் மற்றும் கனிம பொருட்களிலிருந்து பெறப்படும் அமிலங்கள் கனிம அமிலங்கள் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாறைகள் மற்றும் பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கிறாங்க இல்லையா, இதிலிருந்தெல்லாம் எடுக்கப்படும் அமிலத்துக்கு பேர் கனிம அமிலங்கள், அதாவது இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு எடுத்துக்காட்டாக HCl, HNO3, H2SO4. HCl அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், HNO3 அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் அதாவது நைட்ரிக் அமிலம், அதே போல் H2SO4 அப்படின்னா சல்ஃபியூரிக் அமிலம். இது எல்லாமே கனிம அமிலங்கள் அதாவது இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ், உயிரற்ற பொருட்களிலிருந்து பெறப்படும் அமிலங்கள் தான் கனிம அமிலங்கள். உயிருள்ள பொருட்களிலிருந்து பெறப்படும் அமிலங்கள் அதாவது கார்பன் இருக்கக்கூடிய அமிலங்கள் எல்லாமே கரிம அமிலங்கள், ஆர்கானிக் ஆசிட்ஸ். உயிர் இல்லாத பொருட்களிலிருந்து எடுக்கிறது கனிம அமிலங்கள் அதாவது இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். இந்த இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் எல்லாமே வலிமை மிகுந்த அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உயிருள்ள பொருட்களிலிருந்து எடுக்கப்படும் அமிலங்கள் எல்லாமே வலிமை குறைந்த அமிலங்கள், அதே மாதிரி உயிர் இல்லாத பொருட்களிலிருந்து எடுக்கப்படும் அமிலங்கள் எல்லாமே வலிமை மிகுந்த அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கார்பன் வந்துச்சுன்னா வலிமை குறைந்த அமிலங்கள், அதே போல் கார்பன் வரலை அப்படின்னா வலிமை மிகுந்த அமிலங்கள் அப்படின்னு நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது காரத்துவத்தின் அடிப்படையில் அமிலத்தை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒற்றை காரத்துவ அமிலம், இரட்டை காரத்துவ அமிலம், அதே மாதிரி மூன்று காரத்துவ அமிலம். அதாவது அந்த H+ அதாவது வாய்ப்பாட்டில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் H+ ஒரு H+ பிரிக்கலாம் அப்படின்னா ஒற்றை காரத்துவ அமிலம், அதே ரெண்டு H+ பிரிக்கலாம் அப்படின்னா இரட்டை காரத்துவ அமிலம், அதே மாதிரி மூன்று பிரிக்கலாம்னா மூன்று காரத்துவ அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒற்றை காரத்துவ அமிலம் அப்படின்னா ஒற்றை ஹைட்ரஜன் அயனியை தருவது தான் ஒற்றை காரத்துவ அமிலம். அதாவது அந்த அமிலத்தை வந்துட்டு நீரில் கரைக்கும் போது ஒரு ஹைட்ரஜனை மட்டும் கொடுத்தா அதுதான் ஒற்றை காரத்துவ அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு எடுத்துக்காட்டாக HCl, இது எப்படி பிரியும், H+ ஆகவும் Cl- ஆகவும் பிரியும். அதாவது H+ அப்படின்னா ஒரு H தானே இருக்குது, ஒரு H மட்டும் இருந்தால் அதுதான் ஒற்றை காரத்துவ அமிலம். அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம், HNO3, இது எப்படி பிரிக்கும், H+ ஆகவும் NO3- ஆகவும் பிரியப்படும். H+னா ஒரே ஒரு H ஹைட்ரஜன் தானே இருக்கிறது, அதனால் இது வந்துட்டு ஒற்றை காரத்துவ அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இரட்டை காரத்துவ அமிலம். இதுக்கு எதர் எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2SO4. இது எப்படி பிரியும்? ஹச் ப்ளஸ் ஆகவும் SO4 மைனஸ் ஆகவும் பிரியும். இதில் வந்துட்டு இரண்டு ஹைட்ரஜன் இருக்குது, அதாவது H2 இரண்டு ஹைட்ரஜன் பிரியதுலையே, அதனால இது இரட்டை காரத்துவ அமிலம். அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா H2CO3. இதுலேயும் H ப்ளஸ் ஆகவும் CO3 மைனஸ் ஆகவும் தான் பிரியும். இதில் வந்துட்டு இரண்டு ஹைட்ரஜன், H2 இருக்கு இல்லையா, இரண்டு ஹைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா, அதனால இது வந்துட்டு இரட்டை காரத்துவ அமிலம். அதே மாதிரி மும்மை காரத்துவ அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா H3PO4. இதில் H3 தனியாகவும் PO4 தனியாகவும் பிரியும். இதில் வந்துட்டு மூன்று ஹைட்ரஜன் பிரியுது இல்லைங்களா, அதனால இது வந்துட்டு மும்மை காரத்துவ அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஹைட்ரஜன் பிரிந்தால் ஒற்றை காரத்துவ அமிலம், இரண்டு ஹைட்ரஜன் பிரிந்தால் இரட்டை காரத்துவ அமிலம், அதே மாதிரி மூன்று ஹைட்ரஜன் பிரிந்தால் அது வந்துட்டு மும்மை காரத்துவ அமிலம். அடுத்தது, காரத்துவம் என்பது ஒரு மூலக்கூறு அமிலத்தினுள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். இது வந்துட்டு முக்கியமாக கவனிங்க. இதில் வந்துட்டு ஒரு வாய்ப்பாட்டில் வந்துட்டு நிறையா ஹைட்ரஜன் இருக்கும், அதை வச்சு நம்ம அந்த காரத்துவத்தை வந்துட்டு முடிவு செஞ்சிடக்கூடாது. அதில் இடப்பெயர்ச்சி ஆகிற ஹைட்ரஜனை மட்டுமே தான் கணக்கெடுத்து அந்த காரத்துவத்தை முடிவு பண்ணணும். எடுத்துக்காட்டு அசிடிக் அமிலம். அசிடிக் அமிலம்னா CH3COOH. அசிடிக் அமிலம்னா CH3COOH. இதில் வந்துட்டு நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா நாலு ஹைட்ரஜன் இருக்க மாதிரி தெரியும். CH3 அதில் மூணு ஹைட்ரஜன், COOH அதில் ஒரு ஹைட்ரஜன், மொத்தம் நான்கு ஹைட்ரஜன்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இது எப்படி பிரியும் அப்படின்னா CH3 ஏன்னா சி கார்பனோட அந்த ஹச் மூணுமே சேர்ந்திருக்கனால இதை தனித்தனியாக நம்ம பிரிக்க முடியாது. அதனால் CH3 தனியாகவும் COO மைனஸ் தனியாகவும் ஹச் ப்ளஸ் தனியாகவும் பிரியும். CH3COOH எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 ப்ளஸ் COO மைனஸ் ப்ளஸ் ஹச் ப்ளஸ் ஒரு ஹச் ப்ளஸ் மட்டும்தான் பிரியும். அதனால் இது வந்துட்டு ஒற்றை காரத்துவம் தான், ஒற்றை காரத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. CH3 ப்ளஸ் COO மைனஸ் ப்ளஸ் ஹச் ப்ளஸ் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தானே தனியாக பிரியுது, அதனால் இது ஒற்றை காரத்துவம். அடுத்தது, இந்த அமிலங்கள் நீரில் கரையும் போது அதை இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வலிமை மிகுந்த அமிலங்கள், இரண்டாவது வலிமை குறைந்த அமிலங்கள். இந்த வலிமை மிகுந்த அமிலங்கள் நீரில் கரையும் போது முழுமையாக அயனிகள் ஆகின்றன, அயனியுறுகின்றன. இந்த அமிலங்கள் நீரில் முழுமையாக அயனியுறுகின்றன. அதே போல் வலிமை குறைந்த அமிலங்கள் அப்படின்னா இந்த அமிலங்கள் நீரின் பகுதியளவே அயனியுறும் தன்மை கொண்டவை, அதனால் வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அமிலத்தை நீரில் கரைக்கும் போது முழுமையாகவே கரைஞ்சிட்டா அதோடைய முழு சத்தும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, முழு சத்தும் கிடைக்கும், அதனால் அது வந்துட்டு வலிமை மிகுந்த அமிலம். அதே மாதிரி சில அமிலங்கள் நீரில் கரையும் போது கொஞ்சமாக பாதி மட்டுமே கரையும், அப்படி கரையும் போது அதனுடைய சத்து வந்துட்டு குறைவாக தானே இருக்கும், அதனால் அது வந்துட்டு வலிமை குறைந்த அமிலம். வலிமை மிகுந்த அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCl. அதே மாதிரி வலிமை குறைந்த அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3COOH. அதாவது இப்போது HCl-ஐ பார்த்தீங்கன்னா ஹச் ப்ளஸ் ஆகவும் சிஎல் மைனஸ் ஆகவும் முழுமையாக தனியாக பிரிஞ்சிடும். ஹச் ப்ளஸுக்கும் சிஎல் மைனஸுக்கும் எந்தவித ஒட்டுறவு எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அது வந்துட்டு ஹச் ப்ளஸ்ஸோட வலிமை வந்துட்டு முழுமையாக கிடைக்கும், அதனால் இது வலிமை மிகுந்த அமிலம். அதே போல் CH3COOH-ல CH3 தனியாகவும் COO மைனஸ் தனியாகவும் ஹச் ப்ளஸ் தனியாகவும் பிரியும். இப்படி பிரியறனால அது வந்துட்டு முழுமையா நீரில் வந்துட்டு அதனுடைய அயனிகள் பிரியாது, அதனால இது வந்துட்டு வலிமை குறைந்த அமிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. முதலையே பார்த்தோம் இல்லையா, வலிமை மிகுந்த அமிலங்கள் என்ன அப்படின்னா கனிம அமிலங்கள், வலிமை குறைந்த அமிலங்கள் எல்லாமே கரிம அமிலங்கள். கார்பன் இருக்கிறது எல்லாமே வலிமை மிகுந்த அமிலங்கள், அதே போல் கார்பன் இல்லாதது வந்துட்டு வலிமை குறைந்த அமிலங்கள். அடுத்தது வெப்பம் அல்லது கதிர்வீச்சு அல்லது வேதிவினை அல்லது மின்னிறக்கத்தால் அயனிகளை பிரித்தெடுக்கும் நிலை அயனியாதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி கொஞ்சம் முக்கியமான கேள்வி. அயனியாதல் அயனிகளை பிரித்தெடுக்கும் நிலை அயனியாதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன நிலையில் பிரித்தெடுக்கலாம் அப்படின்னா வெப்பத்தில், இல்லைன்னா கதிர்வீச்சில், இல்லைன்னா வேதிவினையால், இல்லைன்னா மின்னிறக்கத்தால் அயனிகளை பிரிக்கலாம். இப்படி பிரித்தெடுக்கும் முறைக்கு பேர் தான், நிலைக்கு பேர் தான் அயனியாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செறிவின் அடிப்படையில், செறிவின் அடிப்படையில் வந்துட்டு செறிவுமிகு அமிலங்கள் அதுக்கப்புறம் நீர்த்த அமிலங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. செறிவுமிகு அமிலங்கள் அப்படின்னா இவை நீரில் அமிலங்களின் சதவீதத்தினை அதிக அளவு கொண்டுள்ளன. நீரில் வந்துட்டு அமிலங்களோட சதவீதத்தை அதிக அளவாக கொண்டு இருக்கனால இது வந்துட்டு செறிவுமிகு அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நீர்த்த அமிலங்கள். நீர்த்த அமிலங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இவை நீரில் அமிலங்களின் சதவீதத்தை குறைந்த அளவு கொண்டுள்ளன. அதாவது மெஜாரிட்டி நீரில் வந்துட்டு அமிலத்தோடைய சதவீதம் நிறையா இருந்ததுன்னா அதுக்கு பேர் செறிவுமிகு அமிலம். அதே போல் அமிலத்துடைய சதவீதம் குறைவாக இருந்ததுன்னா இது வந்துட்டு நீர்த்த அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமிலங்கள் குறைவாகவும் நீர் நிறையாவும் இருந்தால் அது வந்துட்டு நீர்த்த அமிலங்கள். அதே போல் நீர் குறைவாகவும் அமிலங்கள் நிறையாவும் இருந்தால் அது வந்துட்டு செறிவுமிகு அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அமிலங்களை பற்றி கொஞ்சம் நிறையா பார்த்துருக்கோம். அடுத்த தொகுதியிலையும் அமிலங்களை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த வர டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இன்றைக்கி இதுவரைக்கும் போதும். இதிலேயே கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த பொறுத்துக எல்லாத்தையுமே வந்துட்டு எழுதி வச்சுட்டு தினம் தினம் கொஞ்சம் வாசிச்சுட்டு வாங்க. அப்போனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும், ஈஸியாக ஞாபகமும் வரும். அது கொஞ்சம் முக்கியமானது. முக்கியம்னு சொன்னது எல்லாத்தையுமே கொஞ்சம் எழுதி வச்சுட்டு தினம் தினம் வாசிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு முறை நம்ம படிக்க படிக்க ஒரு முறை கடைசியாக ஒரு முறை மட்டும் வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எக்ஸாமில் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இன்றைக்கி இதோடையே நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த டாப்பிக்கெல்லாம் அமிலங்களின் பண்புகள்லேருந்து ஆரம்பித்து ஒன்றொன்றா பார்ப்போம். நன்றி. நான் அமிர்த வர்ஷினி.
நேர்களே, இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திருமதி பி அமிர்தவர்ஷினி அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 1 பொது அறிவியல் தற்பொழுது நமது பண்புகளில் கேட்டீர்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.